நீங்க கேட்டுட்டு 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. யோகமும் மனித மாண்பும். யோகமும் மனித மாண்பும் வரிசையில் இன்று இடம்பெறுவது மனத்தை பற்றிய சிந்தனைகள். எடுத்து செல்பவர் கோவை மாச்சம்பாளையம் மனவளக்கலை மன்ற தவ மையம் மற்றும் ஆன்மீக கல்வி மையத்தின் திட்ட அலுவலர் உதவி பேராசிரியர் என் கலைச்செல்வன் அவர்கள்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். விவசாயி சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கம், வாழ்த்துக்கள். இன்று நாம் உங்களுடைய சிந்திக்கிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மனம். மனம்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பொதுவான ஒரு சமாச்சாரம். அப்போ மனம் நல்லா இருக்கணும், மனம் சுத்தமாக இருக்கணும், மனம் கெட்டு போயிருக்கூடாங்கிறதுல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சமாச்சாரம் தான். அப்போ முதல்ல இந்த மனம் என்றால் என்ன, ஒரு கேள்வி போட்டு மனம் என்றால் என்னங்கிறத தெரிஞ்சாதான் அவரை மனம் எப்படி, ஏன் இப்படி இருக்குது, மனம் ஏன் அப்படி போகுதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அந்த மாதிரி போகிற வழிகளை எப்படி மீட்டு கொண்டு வர்றதுங்கிறத வழிவகையை காண முடியும். இப்போ மனம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரியவங்க எல்லாம் என்ன ஆராய்ச்சி பண்ணி யோகிகள் எல்லாமே தியானத்தின் மூலமாக கண்டுபிடிச்சு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், உடல் இருக்குது, பரு உடல் இருக்குது, பரு உடல் இருக்குது, பரு உடல் இயங்குவதற்கு உயிர் ஆற்றல் உள்ளே போயிட்டுருக்கு, உயிர் ஆற்றல் இயங்கிறதுனால புலன்கள் வழியாக தெரிந்து கொள்கிற மனம் இருக்குது. அப்போ உடல், உயிர், மனம் என்பது நமக்கு தெரியுது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பரு உடலை தவிர உயிரையும் மனதையும் நம்மால் பார்க்க முடியாது. ஏன்னா அவைகளை சூக்கமாக இயங்கிக் கொண்டிருப்பவைகள் அது மறைப்பொருட்கள். அவையெல்லாம் மறைப்பொருள், கடவுள் எப்படி மறைவர்களோ அதே மாதிரி அதுவும் அவை இரண்டும் மறைப்பொருட்கள். இந்த மறை பொருட்களான உடல், உயிர், உயிர் என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா, நமது இறை துகளில் பஞ்சபூதங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் அல்லது விண், விண் அல்லது ஆகாசம் என்பது நம் உடலில் உயிராக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ இந்த உயிர் எங்கே இருக்கிறது என்று கேட்டிங்கன்னா, மூலாதாரம். மூலாதாரம் எங்கே இருப்பதுன்னு கேட்டிங்கன்னா, உடலில் நமது ஆசன வாய்க்கு மேலே ஒரு இன்ச்சு, அதாவது நம்ம தண்டுவடை பகுதி கீழே எங்கே முடியுதோ அதில் இருக்குது. இதுதான் மூலாதாரம். இங்கே வந்து உயிர் இருக்கிறது, காந்தம் இருக்கிறது, விந்து நாதம் இருக்கிறது, மூன்றும் ஒரே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இதுதான் மூலாதாரம் என்பது, மூலாதாரம் அல்லது ஜெனடிக் சென்டர். இப்போ இந்த அங்கே இருந்து உயிர் இயங்குது. இப்போ இந்த உயிர் இயங்கு, உயிர் இங்கே இருக்குதுன்னு இப்போ தெரிஞ்சு சொல்லிட்டோம். ஆனால் இந்த உயிர் எப்படி தோன்றுச்சு, தோற்றம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இறைநிலையினுடைய தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, தன்னிருக்க ஆற்றல், செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அண்டு சரவுண்டிங் ப்ரெஷர், தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். அப்போ தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினாலே என்ன பண்ணுதுன்னா, அது தன்னைத்தானே இருக்குது. ஏன் அது தன்னைத்தானே இருக்கிறது, நிறைய இதிலேயே சொல்லியிருப்பேன் நான் விளக்கங்கள், திரும்ப என்ன சொல்கிறேன், ஏன் நிற்குதுன்னா, அது அளப்பரிய ஆற்றல் உடையது. எது இந்த இறைநிலை என்பது அளப்பரிய ஆற்றல் தன்னகத்தே வச்சுட்டு இருக்கிறதுனால, அது வெளியே எங்கேயும் போக முடியாத அதன் ஆற்றல் அதே தழுத்திக்கிறதுனால, அதுலேருந்து என்ன வரும்னா, ஒரு இறைத்து வருது, இறைத்துகள் வெளியேறிட்டே இருக்குது, ஒன்றும் இல்லை பல வந்துட்டே இருக்குது, இறைத்துகள் எஜிட்டாக இருக்குது, வெளியே வந்துட்டே இருக்குது. அப்படி அதுக்கு பெயர் வந்து வெளியே வர்றது, முதல்ல வந்து இறைத்துகள் சூழ்ந்து அழுத்துறதுனால அதுக்கு தற்சுழற்சி வேகம் பெற்று நிறைய ஸ்பீடாக சுற்றிட்டே இருக்குது. இப்படி ஒவ்வொரா வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை இறைத்துகள்களும் நட்சக்கணா இறைத்துகள்லாம் சேர்ந்து ஒரு கொத்து இயக்கமாக சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினாலே என்ன கொத்து இயக்கமாக மாறுது, அதற்கு பெயர் விண் அல்லது ஆகாசம். பஞ்சபூத தத்துவங்களில் முதல் தத்துவம் இதுதான். இதில் இருக்கிறது தான் காற்று, நெருப்பு, நீர், நிலம் எல்லாம் உருவாயிருக்கு. அப்போ இந்த முதல் தத்துவம், மனித உடல் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நிலம் என்பது என்ன, எலும்பு சதியாக இருக்குது, ரத்தம் என்பது நீராக இருக்குது, அப்புறம் நெருப்பு என்பது உடல் வெப்பமாக இருக்குது, காற்று என்பது மூச்சாக இருக்குது, விண்ணலது ஆகாசம் என்பது உடலிலே உயிராக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ என்ன வச்சு, நம்ம ஒவ்வொருத்தருட்டும் இறைநிலை நம் உடல்லையே உறைந்து இருக்குது, உறைந்தும் நிறைந்தும் இருக்கிறது. இது எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சிட்டோம். அடுத்தது உயிர் இயங்குறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறோம், இப்போ ஏற்கனவே இறை துகள்களின் தொகுப்பு உயிர் துகள், லைஃப் எனர்ஜி பார்ட்டிக்கிள். இந்த லைஃப் எனர்ஜி பார்ட்டிக்கிளில் வந்து இதுவும் அது வந்து ஏற்கனவே செல்ஃப் ரெவல்யூஷன்ஸ் இறை துகளுக்கு இருக்கிறதுனால, இந்த விண்ணுக்கும் செல்ஃப் ரெவல்யூஷன் தற்சுழற்சி இயற்கையாகவே இருக்குது. அதனால் சுற்றிட்டு இருக்கும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா, அதில் இருந்து இறை துகளில் வெளியேறிட்டே இருக்குது. அந்த வெளியேறுகின்ற இறை துகள்களுக்கு பெயர் காந்த அலைகள், மேக்னட்டிக் வேவ்ஸ். காந்த அலைகள் அல்லது பயோமேக்னடிசம், அதாவது ஜீவகாந்தம் அல்லது மைண்ட் மனம், அவ்வளோதாங்க. இப்போ மனம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா அலைகள். இப்போ காந்த அலைகள் முதல்ல சொன்னோம், அதையே வந்து ஜீவகாந்தம்னு சொன்னோம், அதையே வந்து மனம்னு சொல்கிறோம். அப்போது ஜீவகாந்த அலையே மனம். இப்போ வந்து மனம் என்பது என்ன? அலை, ஒரு பொருள் கிடையாது. இப்போ தெரிஞ்சிட்டிங்களா? மனம் என்றால் அலை. அது அதனுடைய குணம் என்பது அலைபாய்வது, அலைந்துட்டே இருக்கும். இதை வந்து அதனுடைய இயற்கையான தன்மை, மனதனுடைய தன்மை அலைபாயிறது தான். இவ்வளோ தான், இதுதான் மனம். இப்போ இந்த மனதை, இந்த அலைவாய்ந்த மனை வச்சு யாருமே எந்த மனிதனும் மாண்பு பெற முடியாது, உயர முடியாது, வாழ்க்கையில் எந்த உயர்வா நிலைக்கும் போக முடியாது. அப்போ அதற்கு நம்ம என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மனதை எல்லாம், மன அலைச்சுழல்களை வந்து, மன அலைச்சுழல்கள் நான்கு விதத்தில் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான்கு வித மன அலைச்சுழல்கள். ஒன்று பீட்டா வேவ்ஸ், அதாவது உணர்ச்சி மயமான நிலையில் 40 cycles per second 14 cycles per second வரைக்கும் இருப்பது முதல் பீட்டா வேவ்ஸ். இது எமோஷனல் நிலையில் இருக்கிறது, உணர்ச்சி மயமான நிலை. அடுத்தது ஆல்பா வேவ்ஸ், 13 cycles per second to 8 cycles per second ஆல்பா வேவ்ஸ் அமைதி நிலை. அப்போ அந்த அமைதி நிலைக்கு அடுத்தது வந்து தீட்டா வேவ்ஸ், 7 to 4. அதுக்கடுத்தது டெல்டா வேவ்ஸுங்கிறது 3 to 1. இந்த நான்கு விதமான மன அலைச்சல் இருக்கு. இந்த முதல் இருக்கிறது, எஜிட்டாக இருக்கிறது 40 cycles to 14 cycles. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, த்ரூ மெடிடேஷன், தியானத்தின் மூலயமாக அமைதி நிலை கொண்டு வரோம். அமைதி நிலை கொண்டு வந்து அதை விட சிறப்பான பிரபஞ்ச நிலையில் போகும்போது 7 to 4, இறைநிலையோடு போகும்போது 3 to 1 கொண்டு வரோம். அப்போது இந்த மனம், அலைவாகின்ற மனதை ஒரு நிலைப்படுத்தினால தான் நமக்கு என்ன கிடைக்கும், மனதில் உறுதி கிடைக்கும். ஒரு வாழ்க்கையிலேயும் நம்ம செஞ்சுற ஒரு காரியத்தை, ஒரு இலக்கு வச்சுக்கிற, நம்ம இந்த மாதிரி நல்லா உயரணும், நல்ல இந்த பதவிக்கு போகணும், இல்லை நம்ம இந்த கட்சியில் சேர்ந்து ஒரு தலைவனாகணும், ஏதோ ஒரு எய்ம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பல எய்ம்கள் இருக்கும். அந்த குறிக்கோளை அடைவதற்கு என்ன வேணா, எண்ணத்தில் உறுதி வேணும், அதை ஆற்றுகின்ற செயல்கள் வந்து நேர்மையான வழியில் போயிருக்கணும். அப்போ எண்ணத்தில் உறுதி, எண்ணத்தில் உறுதி வேணும்னு சொன்னால் அந்த மனதை அடக்கினால்தான் எண்ணத்தில் உறுதி வரும். அந்த அலையை வாங்கிட்டு இருந்தால் உறுதி வராது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த அலைகின்ற மனதை ஒரு நிலைப்படுத்தி வில் பவர், மனதில் உறுதி கொண்டு வர்றதுக்கு மன உறுதிப்படுத்தணும். அப்போ தான் அந்த மனம் வந்து உறுதி பெற்று வரும். மனம் வந்து அலையாமல் ஒவ்வொரு இடத்துல கான்சென்ட்ரேஷன் ஆகும். கான்சென்ட்ரேஷன் ஆனால் இதை வேணும் நம்ம சாதிக்கக்கூடிய வல்லமை நமக்கு கிடைச்சிடும். வல்லமை என்பது மனதை சார்ந்தது, வலிமை என்பது உடலை சார்ந்தது. அப்போ வந்து இந்த மனதிற்கு வந்து வல்லமை கிடைக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தியானம் செய்யணும். தியானம் என்பது தவம். எப்படி தவம் பண்ணுறது, எது மேலே தவம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மனம் என்றால் என்னங்கிறதுக்கு ஒரு விடை உங்களுக்கு எல்லாருக்கும் நேரடியாக தெரிஞ்சிருக்கு. என்ன? உயிரின் படர்க்கை நிலை மனம். உயிர் விரிந்தால் மனம், மனம் ஒடுங்கினால் உயிர். இப்போ இங்கே எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்கள்ல, தெரிஞ்சிட்டிங்கல்ல. அப்போது என்ன தெரிஞ்சுன்னா, நம்ம அந்த அலைகின்ற மனதை என்ன பண்ணணும், ஒரு நிலைப்படுத்தணும். ஒரு நிலைப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருளை ஒரு இடத்துல உட்கார வைக்கணும், அலையாமல் உட்கார வைக்கணும். இதை ஞானிகள்லாம் யோசனை பண்ணாங்க, எந்த இடத்துல இந்த பொருத்தினா வந்து இந்த மனம் அடங்கும் ஒடுங்கும்னு பார்த்தாங்க. ஆனால் அவங்க கண்டுபிடிச்சது என்ன பண்ணாங்கன்னா, உயிர் அதனுடைய மூல நிலை என்னென்னா உயிர் தான், உயிர் தான் அதனுடைய மூல ஆற்றல். அப்போ இந்த மூல ஆற்றல் மேலே கொண்டு போய் பதிய வச்சுட்டோம்னா இந்த மனம் என்பது அடங்கும் ஒடுங்கும், அதனால் மனதிற்கு உறுதியும் வலிமையும் வல்லமையும் கிட்டுன்னு உணர்ந்துட்டாங்க. உணர்ந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை தியான முறையில் தவத்தின் மூலமாக செயல்படலான்ட்டு தவத்தின் மூலமாக இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த தவம் என்பது மனதை ஒடுக்கி வல்லமையை கொடுத்து நம்ம மனதில் உறுதியை கொண்டு வரக்கூடிய ஒரு பயிற்சி நிலையாகும். அப்போ இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது, மனம் என்றால் என்னென்னா உயிரின் படர்க்கை நிலை. அந்த மனம் இயல்பாக அலைவாய்கின்ற நிலையுடையது. அலைகின்ற பொருளெல்லாம் இருக்குதுனால நம்மால் ஒன்றும் சாதிக்க முடியாது. சாதனைகள் படைக்க வேண்டும்ல, மனதை ஒரு நிலைப்படுத்தணுங்கிறது இப்போ நல்லா கிளியராக கொண்டு வந்தாச்சு. அப்போ அடுத்தது வந்து தவம், தியானம். தியானம் அண்ணு சொன்னால், தியானம் செய்கிறதுக்கு பொருள் மேலே கான்சன்ட்ரேஷன் கொடுக்கலான்னு சொன்னால் ஒவ்வொரு புள்ளியில் வச்சு கொடுக்கலாம், வேறு ஒரு பொருள் மேலே வச்சு கொடுக்கலாம். பட் அந்த மைண்டு வந்து அதுலேயே நிற்காது. ஏன் நிற்காதுன்னு சொன்னால் அந்த புள்ளி சில நேரம் டைவர்ஷன் எடுக்க வேண்டிய வந்துடும். அதே மாதிரி ஒருவத்தையே பார்த்துட்டு அதே இருக்காத மனம் டைவர்ஷன் எடுக்கும். ஏன்னா கண்களை திறந்து வச்சுட்டு தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அதனால் டைவர்ஷன் எடுக்கிறது ஈஸியாக போயிடும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க யோகிகள் ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே இந்த மனம் உயிரிலிருந்து புறப்பட்டதில்ல, அந்த உயிர் மேலேயே அந்த மைண்டை கொண்டு போய் அப்படி இந்த உயிர் மேலே ஃபிட்டப் பண்ணிடணும். ஃபிட்டப் பண்ணிட்டீங்கன்னு என்ன ஆகுன்னா, ஆடாது அசையாது. அந்த ஆடாமல் அசையாமல் இருந்தால் என்னாகும்? நமக்கு மனதில் ஒரு நல்ல ஒரு நிலைப்படும், எதையுமே கான்சன்ட்ரேஷனை எண்ணியதை செய்யக்கூடிய ஆற்றல் மனதிற்கு கிடைக்கும், தெளிவு கிடைக்கும், தெளிவினால துணிவு கிடைக்கும். மனம் வந்து மூன்று மனம் இருக்குது: புறமனம், நடுமனம், அடிமனம். புறமனம் என்பது நம்ம ஐந்து புலன்கள் வழியாக செய்யும் பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வுகள். நடுமனம் என்பது மூளை சிந்தனை செய்யும் போது இருக்குது. அடிமனம் என்பது நம்ம கருமயத்தில் மூலாதாரத்தில் இருந்து செயல்படக்கூடியது. மனம் மூன்று வகையானது. இந்த மூன்று வகையான மனங்கள்ல இருந்து என்ன பண்ணிக்கின்னா, ஒரு மன அறிவாக எப்படி செயல்படுதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு, இப்படி பத்து வகையாக இயங்குது. இந்த பத்து வகையிலே என்ன பண்ணிருக்கிறேன்னா, இந்த உணர்ச்சியிலிருந்து ஆரம்பித்து அந்த அனுபவம் வரைக்கும் ஏழுமே பழக்கப்பதிவுகளாகவே வந்துட்டே இருக்கும். அந்த பழக்கப்பதிவுகளை என்ன பண்ணுன்னா, ஆராய்ச்சி, தெளிவு, இதுவெல்லாம் நல்லதான ஆராய்ச்சி பண்ணி அதில் ஒரு தெளிவு நல்லதாக இருந்தால் வச்சுக்கொண்டு கெட்டதாக நீக்கிட்டு தெளிவு பண்ணி முடிவு கொண்டு வந்து, அப்போ ஆராய்ச்சி தெளிவு முடிவு மூன்றை வச்சுக்கிட்டு தான் அந்த ஏழி ஜெயிக்கணும். அப்படி ஏழி ஜெயிப்பதற்கு நமக்கு தேவை தவம் அல்லது தியானம். அப்போ அதற்காக தியானத்தின் வழியாக நம்ம செயல்பட வேண்டும். தியானத்தின் மூலம் மட்டும்தான் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்த முடியுமே தவிர வேறு எந்த ஒரு நிலையிலும் மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம அதை சாதனையாளராக விளங்க முடியாது. குண்டலினி சக்தி என்பது உயிர் சக்தி. முதல்ல வந்து இந்த தவமெல்லாம் பண்ணும்போது 12 வருஷமாக குண்டலினி சக்தியை மேலே கொண்டு வர்றதுக்கு 12 வருஷமாகும். இப்போ வந்து தற்காலிக யோகத்தில், தற்கால குண்டலினி யோகத்தில் என்ன பண்ணி சிமிழிப்படி குண்டலினி யோகத்தில் ஒரு நிமிஷத்திலே வந்து மூலாதாரத்திலிருந்து புருவமயத்துக்கு அந்த ஆற்றில் கொண்டு வந்துடலாம். அங்கே கொண்டு வந்து புருவமத்தியில் கொண்டு வந்து மன மைண்டு முழுவதும் அந்த புருவமத்திலே இருக்கணும். புருவமத்திலே இருந்து நிலைப்படுத்தி பார்க்க பார்க்க நமக்குள்ளே என்னன்னா ஆத்ம தரிசனம், நமது ஆன்மாவை தரிசிக்கின்ற பாக்கியம் அந்த, அதனால் என்ன மைண்ட் அப்படியே நிற்குது. இப்போ வந்து எண்ணங்கள் குவிக்கப்பட்டால் எனர்ஜி உருவாயுமே, அந்த எண்ணங்களை போகும்போது அங்கேயே உயிராற்றல் உணர, இத்தனை நாள் உயிராற்றல் மூலாதாரத்திலிருந்து உணர முடியல, ஆனால் இன்னைக்கு புருவமத்திக்கு வந்த உடனே உயிராற்றலை உணர முடிகிறது. இதுவே மனிதனுக்கு கிடைத்த ஆத்ம தரிசனம், ஆன்ம தரிசனம். இதற்கு நிறைய பெயர் இருந்தாலும் ஏறுபடி தவம் இருக்கு, முத்து முகப்பு இருக்கு, பஞ்சனை மீது இருக்குங்கிறது நிறைய பேர் இருந்தாலும் ஆத்ம தரிசனம் என்பது சிறப்பானதும். இந்த வந்து பெட்ரூட்டி கிளாண்ட், நாளமில்லா சுரபியில் பெட்ரூட் சுரபி இருக்குது. இது உடலைக்கத்திற்கு முதன்மையான சுரபி. இதை கட்டுப்படுத்தி இருக்குது. கட்டுப்படுத்துவதனால கர்மங்களில் வந்து ஆகாயம் கர்மத்தை விடுவிக்கும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து தியானத்தின் மூலமாக மனதை அடக்கலாம், ஒடுக்கலாம், சாதனையாளர் ஆகலாம் என்று இதன் மூலம் தெரிந்து கொண்டு, மனம் என்றால் என்ன, அது ஒரு அலைநிலை. அலைநிலை அடக்குவதற்கு, அடக்கி ஒடுக்கி ஒருநிலைப்படுத்துவதற்கு தியானம் அவசியம். தியானத்தின் மூலமே மனதை வென்று சாதனையாளர் ஆக முடியும் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்து, நீங்களும் எங்கெங்கு உங்கள் மன்ற தவமையில் பக்கத்தால் இருந்தால் போயிட்டு தியான பயிற்சிகளை மேற்கொண்டு இத்தகைய யோக நெறிகளை மேற்கொண்டு வாழ்விலே சிறப்பற்ற வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
யோகமும் மனித மாண்பும் வரிசையில் இன்று இடம்பெற்றது மனத்தை பற்றிய சிந்தனைகள். எடுத்து சொல்லியவர் கோவை மாச்சம்பாளையம் மனவளக்கலை மன்ற தவ மையம் மற்றும் ஆன்மீக கல்வி மையத்தின் திட்ட அலுவலர் உதவி பேராசிரியர் என் கலைச்செல்வன் அவர்கள். அன்பு நேயர்களே, ஒலிவலம் வரும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள். நீங்கள் விரும்பும் நிகழ்ச்சிகளை விரும்பும் நேரத்தில் கேட்க ஏதுவாக பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலிலும் நிகழ்ச்சிகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. கேட்பதோடு மட்டுமல்லாமல் நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அஞ்சல் முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. மின்னஞ்சல் முகவரி: dee@tnau.ac.in. இன்னும் வசதியாக அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 042224315. இதே எண்ணில் நிகழ்ச்சிகளில் உங்கள் பங்களிப்பு குறித்தும் தெரிவிக்கலாம். இது உங்கள் வானொலி 107.4. எப்போ இதை கேளுங்கள்.